எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாக. இப்படியே உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன். வல்லமையும் உம்முடைய மகிமையும் என் கண்கள் கண்டதையா. சீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. இனத்தை கொழுப்பை முண்டது போல என் ஆத்மா திருப்தியா. வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா. உம்மை போற்றுமையா, உம்மை போற்றும், உம்மை போற்றும், உம்மை பாடும். நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அந்தவரே, உம்மை பாடாத நாவுகள் எங்களுக்கு எதற்கப்பா, உம்மை புகழாத உதடுகள் எங்களுக்கு எதற்கப்பா. இயேசுவே, நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணு. மறித்தவர்களும் பௌரத்தில் இறங்குறவர்களும் உம்மை துதியாரு. அதோ நாங்களோ இது முதல் என்றென்றைக்கும் உம்மை ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே, உம்மை எப்படி பாடுவோம். வார்த்தைகளுக்கு அடங்காத தெய்வமே, வார்த்தைகளுக்குள் அடங்காத தெய்வமே, எங்களை வாழ வைத்த வானவரே, எங்களை வாழ வைக்க வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவக்குமாரன், ஓ ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக எழுதப்பட்டிருக்கிறபடியே உம் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். மகிமை கணத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, உம்மை தொழுகிறோம் ஐயா, உம்மை பணிகிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம். எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற தேவ ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிற தேவாவினர், எங்களுக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களை நடத்துங்கப்பா, எங்களுக்கு போதிங்க, எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு உணர்த்துங்க. இயேசு தாபத்தில் வேண்டிகள் நல்ல பிதா ஆவே ஆவே தாபம் பிளேஸ். இன்று செய்திக்கு ஆதாரமாக திருப்பிக் கொள்வோம். எவர் இருக்கிறது நிருபம், கம் இன் பி பிரஸ், த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 6. எவர் இருக்கிறது நிருபம் 6வது அதிகாரம். ஸ்தோத்திரம். ஒன்றாம் இரண்டாம் வசனங்களை படிக்க, ஒன்று ரெண்டு எபிரேயர் 6வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. கோயட் பிளீஸ் படி.
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோமாக.
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நான் விட்டு, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் நடக்க மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், லேயிங் ஆன் ஆஃப் ஹேண்ட்ஸ், கைகளை வைக்குதல் மூல உபதேசங்களில் ஒன்று என்பதை நம்ம பார்க்கக்கூடாது. நானும் என்னுடைய வாழ்நாட்களிலே அநேக தேவ ஊழியர்களிடத்தில் நான் விரும்பி போய் முழங்கால் போட்டு அவர்களுக்கு எனக்கு கைகளை வைத்து செபி கொண்டு போன விரும்பி நான் உடத்திலே செபித்தது. சந்திக்கு சேபன் கைகளை வைக்கும் பொழுது நடந்த காரியங்களை விவரித்தால், வேதத்திலே பார்த்தால் அதன் ஆழத்தையும் அதன் தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திவாரத்தை மறுபடி போடாமல் பூடராகும்படி கடந்து செல்வோம். சோ இந்த 6 உபதேசங்கள், இதுல சொல்லப்பட்டிருக்கிற 6 உபதேசங்கள், இவைகள் எலிமெண்டரி டீச்சிங்ஸ் என்று சொல்லுவார். மூல உபதேசங்கள், சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூல உபதேசங்கள். சோ ஆறு உபதேசம், ஒன்று மனம் திரும்புதல், இரண்டாவது தேவன் பெருமைக்கு விசுவாசம், மூன்றாவது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். சோ இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்கின்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய செய்தியை, கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். டுடே வி ஆர் கோயிங் டு மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் காட் அண்ட் தி டைட்டில் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் பேப்டிசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், தட கவனிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லபடியால், ஸ்நானங்கள் என்று வருகிறபடியால், ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்நானம் இருக்குது என்று நமக்கு இது தெரிகிறது அல்லவா? ஆகவே வேதம் சொல்லுகிற சில ஸ்நானங்களை குறித்து இந்த நாளிலே நான் கருத்தாக சொல்ல போகிறேன். சில கருகலான காரியங்களை டச் பண்ண போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் தயவு செய்து நான் சொல்ல போகிற காரியங்களை கவனிங்க. கர்த்தர் நமக்கு புத்திய தந்தருவார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்நானங்கள் வேதத்தில் இருக்கிறது என்பது தெளிவு. இந்த ஸ்நானங்கள் என்று சொல்லும் பொழுது ஞான ஸ்நானம், ஆங்கிலத்தில் பேப்டிசம் என்று சொல்லப்படுறது. பேப்டிசம் என்கிறது ஆங்கில வேர்ட், ஆங்கில வார்த்தையாகும். இந்த ஆங்கில வார்த்தை பேப்டிசோ என்று சொல்லப்படுகிற கிரீக் வேர்டு, மூல மொழியில இருந்து புதியற்பாடு எழுதப்பட்டிருக்கிற மூல மொழியாகிய கிரேக்க பாஷை. ஏனென்றால் புதியற்பாடு எழுதப்பட்டிருக்கிற காலத்தில் கிரேக்க மொழி உலகத்தை ஸ்தாபித்திருந்தபடியால் கிரேக்க மொழியிலே அந்த புதியற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. சோ பேப்டிசம் என்கின்ற வார்த்தைக்கு கிரீக் லாங்குவேஜ்ல பேப்டிசோ என்று சொல்லப்படுறது. சோ பேப்டிசோ என்று சொல்லப்பட்டால் முழுவதும் மூழ்கி எழும்புகிறது என்பது அர்த்தமாகும். ஆகவே அந்த பேப்டிசோ என்கின்ற சொல்லில் இருந்துதான் பேப்டிசம் என்கின்ற ஆங்கில வார்த்தை வருவி வந்ததென்று சொல்லி சரித்திரம் சொல்றது. ஆகவே கருமாறவர்களே, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். ஆகவே வேதத்தில் எத்தனை விதமான ஸ்நானங்கள் இருக்குதுன்னு சொல்லியும், அந்த ஞான ஸ்நானங்கள் என்ன அடிப்படையில் நமக்கு பகுத்து தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கார் என்கின்ற உண்மையான சத்தியத்தை நாம் அறிந்து உணர்ந்து தெரிந்து புரிந்து அந்த ஞான ஸ்நானங்களுக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் கடந்து செல்ல கடலாடிகளை இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு ஆவியானவர் அறைகூவல் விடுக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிழ்ந்தார். சோ வேதம் சொல்லுகிற சில ஸ்தானங்களை குறித்து நாம் பார்க்க போறோம். சில ஞான ஸ்தானங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கிற காலம் நேரம் குறைவாக இருக்கும்படியால் சற்று நாம் வேகமாகவே கடந்து செல்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் போகட்டும். சோ ஸ்நானங்களுக்கு, ஞான ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் சொல்லும் பொழுது நாம் பார்க்க போகிற சில ஞான ஸ்தானங்கள், பொதுவாக நம் எல்லாருக்கும் ஒன்று ரெண்டு தெரியும். சோ அதை நாம் முதலாவது சொல்லிட்டு பிற்பாடு நாம் மற்றவர்களுக்கு. முதலாவது ஞான ஸ்நானம் பொதுவாக நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது என்ன? முழுக்கு தண்ணீர், முழுக்கு ஞான ஸ்நானம் எல்லாருக்கும் தெரியும். படிங்க யோவான் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் மூன்றாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் ஐந்தாம் வசனங்களை சீக்கிரமாக கடந்து செல்லும். யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் ஐந்தாம் வசனங்களை படிங்க. நிக்கோதேமு என்கின்ற ஒரு மனிதன், ஒரு அவர் ஒரு நியாய சாஸ்திரி, வேதத்தை படித்து தேர்ந்தவன், சனகரின் சங்கத்திலே ஒரு அங்கத்தவனாக இருந்த, வேதத்தை படித்து தேர்ந்த இந்த பண்டிதர் ராக்காலத்தில் வந்து ஆண்டவர் இயேசுவை சந்தித்து அவரோடு பேசும் பொழுது ஆண்டவர் இயேசு நிக்கோதேமுக்கு மறுபடியாக சொன்ன வார்த்தைகள் மூன்றாம் வசனத்தை படி.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான்,
மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று.
தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அங்கே ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால், இங்கே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்கவும் மாட்டான். முதலாவது வசனத்துல காண மாட்டான், மூன்றாம் வசனத்துல, ஐந்தாம் வசனத்துல பிரவேசிக்க மாட்டான் சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோ ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒரு மனுஷன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. சோ என்ன கவனிங்க, இங்க நாம் காணிற காரியம் என்ன? ஜலத்தினாலும் ஆவினாலும் ஞான ஸ்நானம். சோ இங்க ஜலத்தினால ஞானஸ்தானம் சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட, நாம் எல்லோரும் பெற்றுக்கொண்ட தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் நாம் எல்லோரும் அறிவோமே. அதுக்கு சில வேத படிதர்கள் வேறு விதமாகவும் அந்த ஜலம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு ஒரு வரவிலக்கணம் கொடுக்கிறார்கள். அந்த ஜலம் என்று சொல்லப்படுற வார்த்தை தேவனுடைய வசனத்துக்கும் ஒத்திருக்கிறபடியால் ஒருவன் ஆவியினாலும் மட்டுமல்ல வசனத்தினாலும் பறக்க வேண்டும் என்று சொல்லி சில பேர் அதற்கு கருத்து ஆனால் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர் நான் நம்புகிறேன். அதை நான் தப்பு சொல்லவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்தவளை இங்கு ஆண்டவர் தண்ணீர் முழுக்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஒழிய அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. கவனிங்க, நாம் எல்லோரும் ஒரு ஒரு தாய்க்கு பிள்ளைகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம், சந்தேகம் இல்லை. சோ ஒருவர் பிறப்பாலே கிறிஸ்தவன் ஆக முடியாது. நான் சொல்றதை தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்றதை தயவு செய்து கவனி. ஒருவன் பிறப்பாலே அவன் கிறிஸ்தவனாக பிறக்கவே முடியாது. ஆனால் ஒருவன் மறுபடியும் பிறக்கிறதால தான் அவன் கிறிஸ்தவனாக முடியும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் நாம் பிறக்கும் பொழுது ஒருவேளை நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பின்னணியில பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கலாம். இன்னும் மறுபடி வேலை போனால் கிறிஸ்தவ பேரையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவைகளினால நாம் கிறிஸ்தவனாகவே முடியாது. இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற அடிப்படை சத்தியம் என்ன? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மூன்றாம் வசனம் சொல்றாரு, மறுபடியும் நீ பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தை காண மாட்டாய். ஆகவே ஒருவன் பிறப்பினாலே கிறிஸ்தவனாக முடியாது. அவன் கிறிஸ்துவை அறிந்து மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரனாக அவன் விசுவாசிக்கும் பொழுதுதான் அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று மீட்பின் ரகசியத்தை புரிந்து அவன் தேவனுடைய குமாரனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் திருப்பம் உண்டாகி அவன் தேவனான பிறந்து தேவனுடைய பிள்ளை ஆகி அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறான். அப்பொழுது அவன் கிறிஸ்தவனாக சொல்லி சத்திய வேதம் நமக்கு தெளிவாக அறுத்துறுத்து சொல்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடும். ஆகவே நான் இங்கே சொல்ல வர காரியம் என்றால், எந்த ஒரு மனிதனும் பிறப்பினால கிறிஸ்தவனாகவே முடியாது. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவை தன்னை உண்டாக்கின இறைவனை தனக்காக சிலுவையில பாடுபட்டு மறித்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசித்து அவன் மனம் திரும்பி அவன் ஆண்டவர் ஆகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் தேவனுடைய பிள்ளையாகவோ கிறிஸ்தவனாகவோ அல்லது அவன் ரட்சிப்பின் பெற்றவனாகவோ மாறு. இவர்கள் யோவான் முதலாம் அதிகாரம் 12-13 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலோ புத்தியினாலோ பரவாமல் தேவனாலே ரத்தத்தினாலோ மனுஷனுடைய புத்தியினாலோ சித்தத்தினால பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தே ஹேவ் போர்ன் பை காட். சோ அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தையும் உரிமையும் பெற்றுக் கொண்டார்கள். அவர் தான் ரட்சிப்பை ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் மீட்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். இவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பது வெளிப்படையான சத்தியமாகும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். ஆகவே ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லி சொல்லப்பட்டது. இப்படி கவனிங்க, இந்த மறுபடியும் பிறக்கிற இந்த அனுபவம் மனம் திரும்புவதன் அடிப்படையிலும் விசுவாசத்தின் அடிப்படையில தான் வருவது. நான் சொல்றது தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. ஒருவன் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் ரட்சிப்பின் அனுபவமாகும். இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே ஏற்படுகிற மனம் திரும்புதல். இந்த மூல உபதேசங்களை குறித்து சொல்லும் பொழுது என்ன கவனிங்க, மூல உபதேசங்கள் 6 உபதேசங்களை குறித்து சொல்லப்படும் பொழுது முதலாவது வார உபதேசம் என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். அதை கவனிங்க, முதல் வார உபதேசம் மனம் திரும்புதல். I tell you people, கிறிஸ்தவத்துக்கு அடிப்படையாக இருக்கிற மிகப்பெரிய மூல உபதேசம் என்னவென்றால் மனம் திரும்புதல். ஒருவன் மனம் திரும்புற அனுபவம் இல்லாவிட்டால் அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவே முடியாது. ஒரு மனுஷன் மனம் திரும்பாவிட்டால் அவன் மறுபடி பிறக்கவே முடியாது. ஒருவன் மனம் திரும்புற அனுபவம் இல்லாவிட்டால் அவன் தண்ணீரால் முழுக்க ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. ஒருவன் மனம் திரும்புற அனுபவம் இல்லாவிட்டால் அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. ஒருவன் மனம் திரும்புற அனுபவம் இல்லாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் மனம் திரும்புற அனுபவம் இல்லாவிட்டால் அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. ஒருவன் மனம் திரும்புற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவும் முடியாது என்று சத்தியத்தினுடைய திட்டமாய் நான் உங்களை சொல்கிறேன். ஆகவே கரிவான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் என்பது மிக மிக அவசியம். என்னத்துக்கு நாம் மனம் திரும்புறோம்? பாவத்துக்கு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக தேவனுடைய குமாரனாக நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்றோம். சோ திஸ் இஸ் எ நியூ பிகினிங். என்ன கவனிங்க, இட் இஸ் நாட் எ இன்சிடென்ட், இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அவர் லைஃப். அந்த கவனிங்க, இது வந்து மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. அதான் கவனிங்க, மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல, நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற ஒரு அனுபவமாகும். இது ஒரு ஆழமான அனுபவமாகும். இந்த அனுபவத்தின் அடிப்படையில தான் நம்மை உண்டாக்கின இறைவனை நாம் அறிந்து அவரோடு வாழ நம்மை நாம் சப்மிட் பண்ணுறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆகவே மனம் திரும்பாத ஒருவன் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு அருகதியற்றவன். மனம் திரும்பின அனுபவம் இல்லாத ஒருவன் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கு இடமே இல்லை. ஆகவே ஒருவன் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டுமாக இருந்தால் அவன் தன்னுடைய பாரம்பரியங்களுக்கும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். படியுங்கள் மத்தேயு 4:17.
அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
அது முதல் ஆண்டவர் இயேசுடைய பிரசங்கம் என்ன தடகவணிகை, இயேசுடைய பிரசங்கத்தின் ஆரம்பம் என்ன தெரியுமா? இயேசுடைய பிரசங்கத்தின் ஆரம்பமே மனம் திரும்புகள் பரலோகராட்சியம் சமீபித்திருக்கிறது. யோவான் சானோடைய பிரசங்கத்தின் ஆரம்பம் என்ன தெரியுமா? நான் சொல்றதை கவனிங்க, யோவான் சானோடைய பிரசங்கத்தின் ஆரம்பம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள் பரலோகராட்சியம் சமீபம். ரெண்டு பேருடைய பிரசங்கத்தின் ஆரம்பமும் சேமாகவே இருக்கிறது. சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பப்ளிக் மினிஸ்ட்ரியில அவருடைய பகிரங்க ஊழியத்திலே அவர் செய்த பிரசங்கத்தின் ஆரம்பமே மனம் திரும்புதலோடுதான் ஆரம்பமாகிறது. அதே போல யோவான் ஸ்நானகனும் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க, அப்படின்னா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்றபடியால மனம் திரும்பாத ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு அருகதை அற்றவர் என்பது நமக்கு புரிகிறது அல்லவா? ஆகவே மனம் திரும்புறது என்பது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை பெறாத ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏடு சத்தியத்துப்படி நான் சொல்ற கவனிங்க, மனம் திரும்புறது நம்முடைய வாழ்வில் மிக மிக இருக்க மிக மிக அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். பாவத்துக்கு மனம் திரும்புகிறது, பாவத்துக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற கவனிங்க. பாவம் எல்லாமே பாவம் தான், சின்ன பாவம் பெரிய பாவம் சொல்றதுக்கு இல்லை. பாவம் எல்லாமே பாவம் தான், மரணத்துக்கு எதுவான பாவம் அதை நான் சொல்லுவார்கள். ஆனா பாவம் எல்லாமே பாவம் தான். பாருங்க ஸ்மோக்கிங் பாவம், அதை கவனிங்க. இடை சிதவு என்ன கேட்கிறா தெரியுமா? ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல எங்க இருக்குது காட்டுங்க அப்படின்னா, எங்க சிகரெட் பட்டியிலேயே எழுதியிருக்கிறாங்களே. என்ன ஸ்மோக் பண்றது? என்ன ரவுகன் கேன் டோட்டிக் சைட், சாவுக்கேதுவானது. புகைப்பிடித்த சாவுக்கேதுவானது சொல்லி பெட்டியில் எழுதிட்டானே, அதுவே நமக்கு புரியலையா? அது கூட உங்களோட வாழ்க்கையை கெடுக்குதுன்றது உனக்கு அது புரியவில்லை? ஏங்க ஸ்மோக்கிங் பாவம் என்று பைபிள்ல டைரக்டா எழுதணுமா? நான் கேட்கிறேன், பொல்லாங்காய் தோண்டுகிற யாவற்றையும் விட்டுவிடுங்கள் சொல்லி வேதம் நமக்கு போதிக்குது அல்லவா? இப்ப ஸ்மோக் பண்றது பொல்லாங்கன்னு சொல்லி உலகமே உனக்கு போதிக்குது. இதை குறிச்சு ஒரு அடிப்படை அறிவு நமக்கு வேணும். பிற்பாடு இதுக்கு மேல எனக்கு டைரக்டாக ஆண்டவர் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வானத்திலிருந்து உனக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கடிதம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறைவாகவோ நேரடியாகவோ நான் சொல்லுகிற காரியம், ஸ்மோக்கிங் இஸ் அ சின். இதுக்கு நாம மனம் திரும்பி ஆகணும். சோ புகைப்பிடிக்கிறது ஸ்மோக் பண்றது தேவனுக்கு விரோதமான பாவம். என்ன சொல்ற கேளுங்க, சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றும் இதை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறதை நாம் மறக்க கூடாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்மோக் பண்றது பாவம், அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயல். ஆகவே தயவு செய்து ஸ்மோக்கிங் விட்டு, ஸ்மோக்கிங் செய்யறது பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இருதயத்துல நம்மை நாமே சமாளிச்சு கொள்ளாமல் தயவு செய்து ஸ்மோக் பண்றது பாவம். ஆகவே அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்பி நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் தங்கியிருக்கிற கோயிலாக ஆலயமாக இருக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போமே. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டேன். நான் ஒரு கட்டத்தில் யோசித்தேன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்றார் ஆண்டவர் ஏசாயாவில். வாசிச்சிருக்கீங்களா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்படியானால் நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்பது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஹலோ, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, இவ்வளவு பெரிய தேவன். எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்து வாசம் பண்றது ஒரு ரகசியம் என்று வேதம் நமக்கு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு யோசிப்பா. கிறிஸ்துவானவர் ஒன்று தெசலோனிக்கர் 18:28 கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம் எழுதப்பட்டு. ஆகவே இவ்வளவு பெரிய தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்க நாம் சிமோக் பண்ணியும் குடித்து வெறித்து உலகத்தவர்கள் போல பாவங்களை செய்து நாம் தேவனுடைய பிள்ளைகிட்ட சொல்றதுல அர்த்தமே இல்லை. இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். ஆகவே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அடிப்படை தகுதி உண்டு என்றால் அவர்கள் மனம் திரும்பின அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும். மனம் திரும்பின அனுபவம் இல்லாதவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கவே கூடாது. அப்போஸ்தலர் 2 படிங்க, அப்போஸ்தலர் 2:38 படிங்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 2:38 வாசி. அப்போஸ்தலர் 2:38
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி,
நீங்கள் மனம் திரும்பி,
ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கன்று,
ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கன்று,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம்
அனுபவம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் பெற முடியும். நன்றாக கவனிங்க, மனம் திரும்பின அனுபவம் இல்லாதவர்கள் பாவத்துக்கு மனம் திரும்பாத சிலர் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க ஏதோ சில காரியங்களுக்காக. அவர்களை வெளிப்படையாக நான் சொல்லுவது இங்கு சரியில்லை. சில காரியங்களுக்காக சிலர் ஞானஸ்தானம் எடுக்கிறது சரியல்ல. மனம் திரும்பின அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். So we are dealing with God. தேவனோடு நாம் இடைப்படுகிறோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கிறது சபையின் கட்டளை அல்ல. ஞானஸ்தானம் எடுக்கிறது தேவனுடைய கட்டளையாக இருக்கபடியால் அதற்கு நாம கீழ்ப்படிந்து நாம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஆகவே மனம் திரும்பின பாவத்துக்கு மனம் திரும்பின அனுபவம் இல்லாத ஒரு நபர் ஞானஸ்தானம் எடுக்க தகுதி அற்றவர் என்பது சத்தியமாகும். ஆனால் மனம் திரும்பின அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் உடனடியாகவே அவன் ஞானஸ்தானம் எடுக்கும் என்பது நிதர்சனம். இப்ப கவனிங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு 2 அடிப்படை காரியங்களை தான் வேத சொல்றது. 1 மனம் திரும்புதல், 2 இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்தல். அப்போ சொல்ற 8:37 அதற்கு பிலிப்பு,
நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த
சொன்னான். அவர் முதல் நாம பார்த்த வசனத்துல மனம் திரும்பி ஞானஸ்தானம் சொல்லி இங்க சொல்லப்படுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் தடை என்ன. அவரை கவனிங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இருக்கும்படி 2 அடிப்படை தகுதிகள் என்னவென்றால், 1 பாவத்துக்கு மனம் திரும்புறது, 2 இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கும். இந்த 2 காரியம் உள்ள ஒரு நபர் உடனடியாக அவர் செய்ய வேண்டிய காரியம் ஞானஸ்தானம் எடுக்கிறது. இப்ப என்ன கவனிங்க, பைபிள்ல நீங்க பாப்பீங்களா இருந்தா தயவுசெய்து அங்க இங்க ஒருத்தர் நடந்து தெரிய வேண்டாம் பிளீஸ். என்ன கவனிங்க, பைபிள்ல நீங்க பாப்பீங்களா இருந்தா அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்டு அன்றைக்கே மனம் திரும்பி அன்றைக்கே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஆயிரக்கணக்கில் காணப்படுகிறார்களே. பேதுரு செய்த 1 பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த 3000 பேரும் அன்றைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அன்றைக்கு மனம் திரும்பி அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஒரே நாளில மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்தானம், தட்ஸ் ஆல் வித்இன் ஒன் டே. அடுத்த கட்டம் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க அன்றைக்கே ஞானஸ்தானம். கொன்னலி வீட்டில் பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாருமேலும் பரிசுத்தாவின் இறங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப பேதுரு சொல்றா, நம்மை போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற இவர்களுக்கு முழுக்க ஞானஸ்தானத்தை மறுக்கலாம, கொண்டு கொடுங்கடா இதற்கு. அன்றைக்கே மனம் திரும்பி அன்றைக்கே விசுவாசித்து அன்றைக்கே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் வேதத்தில் ஆயிரக்கணக்கிலே காணப்படத்தக்கதாக இன்றைக்கு ஆண்டவருடைய மிக முக்கியமான கட்டளையாகிய ஞானஸ்தானத்தை நாம் தள்ளி போடுவது தேவனுக்கு முன்பாக சரியில்லாத காரியம். உங்க கவனிங்க, சில பேர் நாம நினைக்கலாம் ஞானஸ்தானம் எடுக்காமல் பரலோக ராஜ்யம் போகலாம்னு சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்தியத்தின்படி அப்படி ஒரு காரியம் இல்லை. ஞானஸ்தானம் நாம் எடுத்து ஆக வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தெளிவான கட்டளை. ஆனால் இது ஒரு பலவந்தத்தின் அடிப்படையில் யாரோ சொல்லுகிறார் என்பதற்காக நாம ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. என்றால் அப்படி யாராவது சொல்லுகிறார் என்பதற்கு அடிப்படையில் நம்ம ஞானஸ்தானப்படுத்த மெய்யான ஒரு மனம் திரும்ப நமக்குள்ள இருக்காது. அப்ப நான் ஒரு பாவி என்பதையும் எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரித்தார் என்பதையும் நான் அறிந்து உணர்ந்து விசுவாசித்து பாவத்துக்கு மனம் திரும்பி எடுக்கிறது ஞானஸ்தானமாகும். ஆகவே எனக்கு அறிவானவர்களே, ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்புதல் விசுவாசம் ரெண்டும் இருக்கும் பொழுது உடனடியாக நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். மார்க் 16:16 படிங்க. செக் செக் மார்க் 16:16 படிங்க. மார்க் 16:16 படிங்க. 16:16 பரலோகராட்சியம் போகலாம் சொன்னால் பின்பு ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுங்கள் சொல்லி கட்டளை கொடுத்தார்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆப்டர் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு 10:28:20 நாம் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார், நீங்கள் என்ன புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரம் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண இல்லாவிட்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, இதோ உலகத்தில் சகல நாக்கு நாங்கள் கூட இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் கடைசியாக சொல்லி அவர் பரம்பரை நாம பார்க்கிறோமே. ஆகவே என கரிமானவர்களே, இந்த மார்க் 16:16 சொல்றது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சொல்றதை சிந்திங்க சிந்திங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அக்கினிக்குள்ளாக. அக்கினி என்றது என்ன சொல்ல தெரியுமா? நரக அக்கினி, நரக அக்கினி, நரக ஆக்கின. நான் எவரையும் பயன்படுத்துவதற்காகவோ பலவந்தப்படுத்தி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காகவோ நான் இதை சோதி சொல்லல. ஆனா சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள தெளிவாக ஆண்டவர் தந்தபடியால் இதை நான் சொல்ல. போன திங்கட்கிழமை நான் என்ன ஸ்கைப்ல செய்த பைபிள் ஸ்டடியில ஒரு பரிசுத்தான அபிஷேகத்தை குறித்து சொல்லும் பொழுது இதை அவர்களுக்கு சொல்லேன். நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த அடிப்படையில பேசுறதுக்கு சொல்லி இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து மனம் திரும்பின ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் எடுப்பார்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். ஆகவே மனம் திரும்பின அனுபவத்தோடு இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் சபையிலே மெம்பர் ஆக முடியும். தேவனுடைய பிள்ளைகள் தான் சபையிலே மெம்பர் ஆக முடியும், அவர்கள் தான் சபையிலே அங்கத்தவர்களாக இருக்க முடியும். சோ அப்படிப்பட்டவர்களுக்கு வருகிற ஒரு ஒரு திருமண காரியங்களோ அல்லது என்ன மரண சடங்குகளோ வட்டுவிட்டு சபை அதை நிறைவேற்றித்தான் ஆகணும். ஆனால் மெம்பர் இல்லாத ஒருவருக்கு நான் சொல்றதை தயவு செய்து கவனிங்க. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து தேவ பிள்ளையாக சபையில மெம்பராகாத ஒருவர்களுக்கு ஒருவருக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்களே யோசிங்க, மனம் திரும்பாத ஒரு மனுஷன் திடீரென மறுத்து போயிட்டான்னு வைங்களேன், நான் என்ன அடிப்படையில் போய் அவருக்கு என்ன மரண ஆராதனை செய்ய முடியும்? ஓ இன்னார் என்ன கத்தருக்குள் நித்திரடைந்தார் சொல்லி நான் அடக்காராதனை செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். சில ஆண்டுகள் நினைக்க பல ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது. ஒரு தடவை எனக்கு அவர் ஒரு சிலர் கோல் பண்ணாங்க, பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு நபர் திடீரென்று மறித்து போய்விட்டார், இவருக்கு வந்து ஒரு அடக்கு ஆராதனை செய்ய சொல்லி. அப்ப நான் விசாரித்து பார்த்தேன், அவர் அப்பொழுது அவர் மறிக்கும் பொழுது ஒரு சபையிலும் இல்லை, மறுபக்கத்தில் அவர் பின்மார்க்கத்துக்குள்ள போய்விட்டார், ஆண்டவர் இயேசுவை விட்டு தூர போய்விட்டார். ஆகவே பின்மார்க்கமாக போய்விட்ட ஒருவருக்கு, சபையில் அங்கத்தவராக இல்லாத ஒருவருக்கு நான் வந்து என்ன அடிப்படையில் இன்னார் கத்தருக்குள் நித்திரந்தான் சொல்லி எப்படி நான் அடக்காராதனை செய்கிறது? ஆகவே ஐ அம் சாரி, ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லுது. ஆகவே சொல்ற கவனுங்க, எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்பின அனுபவமும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் சீக்கிரமாக ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நாம் முழுக்க ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை மயப்படும். ஆகவே அன்றைக்கே மனம் திரும்பி அன்றைக்கே ஞானஸ்தானம் எடுத்து ஆகிற கணக்கிலே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கும் பொழுது இன்றைக்கு நாம் சத்தியத்தை மனப்பூர்வமாக அறிந்தும் ஞானஸ்தானம் எடுக்கிறதை பின்னுக்கு போட்டு நாம் பரலோக ராஜ்யம் போவேன் சொல்லி சொல்லுவேன்னு சொன்னால் அது சத்தியத்தின்படி சரியான காரியம் அல்ல. அது நம்முடைய சொந்தத்திலே நம்முடைய மாமிச புத்தியில் எழுப்புற காரியமுடைய தேவனுடைய சித்தத்தின்படி ஆனதல்ல. ஆகவே மனம் திரும்பினதுக்கு அடையாளம் நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறது. படிங்க கொலோசியர் 2:12 சீக்கிரம் கொலோசியர் 2:12 கொலோசியர் 2:12 ஞானஸ்தானத்துடைய அர்த்தம் என்ன? ஏன் அதை ஆண்டவர் அப்படி செய்ய சொன்னார்? ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும்
அதிலே அவரை மறித்தோடு எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள
விசுவாசத்தினால
எழுந்தவர்களாகவும்
அவரோட கூட எழுந்தவர். சோ ஞானஸ்தானம் என்றது என்ன? கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பாக நாம் மறித்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாக நாம் உயிரோடு எழும்புகிறோம். சோ இதை கவனிங்க, ஞான ஸ்நானம் சொல்லுற காரியம், ஞானம் வந்த பின்பு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம். ஏண்டா ஒரு மனுஷனுக்கு தான் பாவி என்ற ஞானம் இல்லாட்டா அவன் படித்தவனாக இருந்தாலும் அவன் பாதாளம் போறதை யார் தடுக்க முடியும்? ஆகவே நான் ஒரு பாவி என்பதையும் எனக்காக தேவகுமார் நான் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை விசுவசித்து அவரை ஏற்றுக்கொள்ற இந்த ஞானம் வரும் பொழுது நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடை என்ன? இன்றைக்கு படித்த பட்டம் பெற்ற பலருக்கு இந்த சத்தியத்தை சொன்னாலும் புரியாமல் இருக்கிறது, நமக்கு புரியாத ஒரு எது எப்படி இருந்தாலும் தாயின் கருவில நம்மை தெரிந்து கொண்ட தேவனுடைய குமாரன் அவருடைய சத்தியத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு தெளிவாக கொடுக்கிற கட்டளை. There is no compromise to the word of God. ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் உடனடியாக சப்மிட் பண்ணணும். எனக்கு அருமை வேதத்தில் கேள்வி பார்த்தது தப்பில்லை, ஆனால் முதலாவது நாம கீழ்படியும். சோ கேள்வி பாவம் இல்லை, கீழ்படியாதது பாவம் என்று சத்தியம். ஆகவே ஞானஸ்தானம் என்பது நாம தண்ணிக்குள்ள அமிழ்த்தும் பொழுது நான் கிறிஸ்துவோட கூட என் பாவத்துக்கு நான் மரிக்கிறேன். அதான் கவனிங்க, தண்ணிக்குள்ளே நம்மை அமிழ்த்தும் பொழுது நான் பாவ வாழ்க்கைக்கு நான் மரிக்கிறேன். பிற்பாடு தண்ணியில் இருந்து நான் எழும்பும் பொழுது கிறிஸ்துவோடு கூட ஒரு நீதி உள்ள வாழ்வுக்கு நான் உயிர்த்தெழும்புறேன். ஆகவே நாம் வாசித்த கொலோசியர் 2:12 வசனத்தின்படி நாம் ஞானஸ்தானம் என்பது நாம் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவோடு ஒரு நீதி உள்ள வாழ்வு வாழ நான் எழுந்திருக்கிறேன். இதுதான் அதன் ஞான அர்த்தம் என்பது. ஏனெங்க நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, ஒரு பாவி மனம் திரும்போது அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறது வெளிப்படையான சத்தியமே. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் எடுத்தாரே, அவர் என்ன பாவம் செய்தாரு, அவர் ஏன் மனம் திரும்பணும், அவர் ஏன் ஒரு கேள்வி நமக்குள் எழும்புறது யதார்த்தம் அல்லவா? அப்படியானா இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார்? அங்க 3:15 மத்தையும் 3:15 இப்படியே சொல்றது, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அங்கு ஆண்டவர் இயேசு நீதி என்று குறிப்பிடுற வார்த்தை என்ன தெரியுமா? வேதத்தில் நீதி என்று சொல்லப்படுகிற வார்த்தை எல்லா இடத்திலும் ஒரு பொருளை கொடுக்கல. எந்த ஒரு சொல்லும் சொல்லப்பட்டிருக்க சூழமை வைத்து நாம கண்டுபிடிக்கணும், கவனமா இருக்கணும். அப்படின்னு நாம் போறோம் போறது ஒவ்வொருவருக்கும் வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்வதும் அவைகளை நாம் கைக்கொள்வதும் அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதும் தேவனுக்கு ஏற்றது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாரு? தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார்? உங்களுக்கும் எனக்கும் அவர் முன்மாதிரியாக இருக்க, மாதிரியாக இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்லாத ஒரு நபர் இருப்பாரா இருந்தால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திருந்தார். அவரே ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் பாவியாய் பிறந்து பாவியாய் வளர்ந்து பாவத்தில் பறந்து கொண்டிருக்கிற மனுஷனாகிய உனக்கும் எனக்கும் மனம் திரும்பதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலும் ஞானஸ்தானம் எடுக்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நீ யோசித்துப்பார். ஆகவே என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தில் முதலாவது வருகிற காரியம் முழுக்கு ஞானஸ்தானம், தண்ணீர் ஞானஸ்தானம். ஆகவே நான் திரும்ப சொல்றேன், இந்த ஞானஸ்தானத்தை பராதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்பி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தேவனுடைய குமாரனாக விசுவசித்து நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. இந்த அனுபவம் இல்லாத ஒருவர் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் முடியாது. ஆகவே ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தில் முதலாவது வருகிற ஸ்நானம் என்னவென்றால் ஞான ஸ்நானம். இதை இத்தோடு முடித்து இரண்டாவது ஸ்நானத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போறோம். சீக்கிரமாய் வாசியுங்கள். இரண்டாவது ஞான ஸ்நானம் என்னவென்றால் படிங்க, மத்தேயு 3:11 நான் உங்களுக்கு ஜலத்தினால் தண்ணீரால ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர்
என்னிலும்
வல்லவராய் இருக்கிறார்.
அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல.
பாத்திரம் அல்ல.
அவர் பரிசுத்த ஆவியினாலும்
அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? ஞான ஸ்நானம் கொடுப்பார். யார் அவர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது அவர் வந்து பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இது சந்தேகம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன ஸ்நானம்? பரிசுத்த ஆவியினால் நாம் பெற்றுக் கொள்ற ஞான ஸ்நானம். இங்க சொல்லப்படுறது பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, அக்னி ஞானஸ்தானம் என்று புறம்ப ஒரு ஞானஸ்தானம் இல்லை பைபிள்ல. நான் சொல்றத கவனிங்க, அதான் கவனிங்க, அக்னி ஞானஸ்தானம் என்று புறம்ப ஒரு ஞானஸ்தானம் பைபிள்ல இல்லை. அக்னி ஞானஸ்தானம் சொல்றது பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை தான் குறிப்பிடுறது. ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே அவர் இறங்கி வந்தபோது அக்னி நாவுகளின் வடிவிலே அவர்கள் எல்லாரும் மேலும் வந்து இறங்கினார் என்பது நமக்கு தெரியுமே. இரண்டாவது, பரிசுத்தாவியானவர் அவர் என்ன சுட்டரிக்கிற அக்னியாக இருக்குன்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது எங்க புத்தகத்திலே. ஆகவே அக்னி ஞானஸ்தானம் என்ற ஒரு ஸ்நானம் புறம்பு இல்லை, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை தான் அங்கே குறிப்பிடப்படுது. ஆகவே அந்த கவனிங்கள், முதல் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் அது ஒரு தேவ ஊழியக்காரன் நமக்கு கொடுக்கல. ஆனால் பரிசுத்தாவினாலே பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் எந்த ஊழியக்காரன் நமக்கு கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை நமக்கு கொடுக்கிறார். திருமதப்படி படி கீழ்ப்பதிய படி அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் யார் கொடுப்பார்? இயேசு. அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். யார் கொடுக்கிறது? பரிசுத்தாவினாலே பெறுகிற ஞானஸ்தானம் வந்து எந்த ஒரு நபரும் நமக்கு தர முடியாது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குற ஞானஸ்தானம். இப்ப என்ன கவனிங்க, இப்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு வரப்போற, தயவு செய்து கவனிங்க, கவனிங்க, கவனி. இப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் பலர் தண்ணீர்னால முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முழுக்க ஞானஸ்தானம் பெற்ற சிலர் இன்று வரைக்கும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறது ஒரு வேதனைக்குரிய காரியமே. அப்படியான ஒரு வேலை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்தால் போதாதா, பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் முக்கியமா அப்படி என்று ஒரு வேலை நீங்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுக்க நமக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவே நீ கொடுக்கிற ஞானஸ்தானம் எனக்கு தேவையில்லை என்று நாம் சொல்ல முடியும். இன்னும் ஒரு காரியம் சொல்ல போற கவனி, 10:25 அதிகாரத்துக்குள்ள போகும் பொழுது மூன்று உவமைகள் அந்த 25 அதிகாரத்தில் இருக்கிறது. அதுல முதலாவது வார உவமை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உவமை, 10 கன்னிகளும். இது எல்லாருக்கும் 10 நம்ம எல்லாருக்கும் தெரியும். வித்தியாசம் எங்க தெரிய வந்தது? 5 ஆயத்தமா இருந்தார்கள், 5 ஆயத்தம் இல்லாம இருந்தது. ஆனா 10 மனவாளம் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை இருந்திருக்கு. நல்லா கவனி, என்ன கேட்டீங்களா, இருந்தா இந்த 10 சபைக்கு தான் இருந்திருக்கான். நல்லா கவனி, இருந்திருக்கான். ஏனென்றால் அவங்க மனவாளம் திரும்பி வருவான்ற நம்பிக்கை உனக்கு இருந்திருக்கு. ஆனா வித்தியாசம் எங்க தெரிஞ்சிருக்குது? மனவாளம் வரும் பொழுது தீவட்டியில எண்ணெய் இல்ல, 5 கையில எண்ணெய் இல்ல. இப்ப நீங்களே சொல்லுங்க, என்ன எண்ணத்தை குறிக்குது? பரிசுத்தாவனை குறிக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இல்லையா? ஆகவே ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். எல்லாரும் ஒரு தடவை திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 8 பாருங்க. அப்போஸ்தலர் 8 சீக்கிரமா பாருங்க, 14 படி.
சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்துக்கு
அனுப்பினார்கள்.
அவர்கள்
வந்த பொழுது
ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி
அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்
இப்படிங்க,
சமாரியால இருந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜலத்தினால்தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். ஆனா பிற்பாடு பேதுருவும் யோவானும் வந்தபோது கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, இன்னும் பரிசுத்தாமி ஞானஸ்தானம் பெறல. பிற்பாடு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து சொல்லி அவர்கள் மேல அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல கைகளை வைத்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டாங்க, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லியும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன கவனிங்க, ரட்சிக்கப்படுறது நம்ம ஜலத்தினால ஞானஸ்தானம் பெறுகிறோம், ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறது என்பது அடுத்த இன்னொரு அனுபவம் என்பது நாம் மறக்கக்கூடாது. இப்ப என்ன கவனிங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் அந்நிய பாஷை பேசுகிறதாகும். இப்ப என்ன கவனிங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் அந்நிய பாஷை பேசுறதாகும். இப்ப அதையும் நான் கொஞ்சம் காட்டி விட்டுமே. இரண்டாம் அதிகாரம் சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தலர் 2 4 வசனத்தை படிங்க சீக்கிரம். 2:4
அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள்
அந்நிய பாஷைகள் பேசியிருக்காங்க. எப்பொழுது பரிசுத்தாவின் அவர்கள் மேல வந்த போது அது நிக்க 8:17 படிங்க. 8:17 8:17 இப்ப நம்ம வாசிச்சு,
அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள்.
சரி, இப்ப இதுல வந்து நல்லா சொல்லுங்க, இதுல வந்து அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினாண்டி இல்ல, ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு பாஷையை பேசிருக்கோம் நம்புறேன். அப்படி இல்லாவிட்டா சீமோ கேட்டிருக்க மாட்டான், இவர்கள் பரிசுத்தாமியை பெற்றிருக்க போல இந்த வரத்தை எனக்கும் தர வேண்டும் சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கு. இவனுக்கு ஏதோ ஒரு அடையாளம் நடந்திருக்கும். நான் சொல்ல பிள்ளைங்கதான் சொல்ல, அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்தாவிகள் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப அங்க ஏதோ ஒரு சில அடையாளம் இல்லாவிட்டால் சீமோன் கேட்டிருக்க மாட்டான், இந்த வரத்தை எனக்கும் தர வேண்டும் சொல்லி. அப்ப எங்கே அவர் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசி ஏதோ சம்திங் நடந்திருக்கும். அப்படி இல்லாட்டா இந்த கேள்வி கேட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை. சோ இது போக அடுத்தது படிங்க, அதே அப்போஸ்தலர் 10:45 படிங்க. 10:45
அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும்
அல்லாமலும்
பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார், அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க
தரிசனம் வைத்தபோது அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி இடத்துல நாம பார்க்கிறோம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுக்கு ஒரு அடையாளம் அந்நிய பாஷை பேசுறதா. இவனை கவனிங்க மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அந்நிய பாஷை ஒரு அடையாளம். ஆனால் அந்நிய பாஷை பேசாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்று நான் அடிச்சு சொல்ல மாட்டேன். நல்ல விளையாடு. ஏனென்றால் அந்நிய பாஷை பேசாதவர்கள் சிலரும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருக்கிறதையும் சத்தியத்தின்படி வாழ்றதையும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்படியானால் எனக்கு அந்நிய பாஷை தேவையில்லை என்று நாம் சொல்ல முடியுமா? நோ. சபை போதகராக இருந்து நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசணும் என்று நான் விரும்புகிறேன். நானும் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். சோ இன்றைக்கு சிலருக்கு இந்த உபதேச குறித்த ஒரு வேறுபாடு இருக்கிறது நீங்க அறிவீங்களே. இதை சில சொல்றார்கள் அந்நிய பாஷை தேவையில்லைன்னு சொல்லி, ஆனா என்ன கேள்விகளா இருந்தால் அந்நிய பாஷை தேவை சொல்லுவேன். சோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுக்கு இது ஒரு அடையாளம் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அந்நிய பாஷை பேசாத ஒருவன் அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவே இல்லைன்னு சொல்லி நாம் அடித்து கூறுவதற்கு இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய கனிகளால் நாம் அவர்களை அறிய முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். மறுபக்கத்தில் இந்த சிலர் என்ன சொல்றாரு சொல்லி கேட்டா, அந்நிய பாஷை பேசுறவங்க பாவம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி சிலருடைய கருத்து இருக்குது. நான் கேட்கிறேன், அந்நிய பாஷை பேசுறவனும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனும் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி எங்க சொல்லியிருக்கு? கொஞ்சம் சிந்திங்க. நான் சொல்றது, அந்நிய பாஷை பேசுறவனும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி பைபிள் எங்கு நம்ம சொல்ல முடியாது? நான் கடைசியாக உங்களுக்கு செய்த பிரசங்கத்தில் கிதியோன் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவாட்டாலும் அவன் பாவம் செய்தான் சொல்லி நம்ம பார்க்கிறோமே. ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு பரிசுத்தாவின் வல்லமை மிக மிக அவசியம் என்பதும் மறுக்க முடியாது. ரோமர் 8:2 இதற்கு ஆதாரமான வசனங்கள் இருக்குது. ஏனென்றால் மாமிசத்தின் பிழைத்தால் சாவும், ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகவே என கரிமானவர்களே, மாமிசத்தின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு நமக்கு பரிசுத்தாவின் வல்லமை மிக மிக அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் சொல்றது கேளுங்க, முதலாவது தண்ணீர் முழுக்கும் ஞானஸ்நானம், இரண்டாவது பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம். முதலாவது ஞானஸ்நானம் ஒரு மனித தேவ ஊழியக்கார் நமக்கு கொடுக்கிறான், இரண்டாவது பரிசுத்தாவி ஞானஸ்நானம் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இன்னைக்கு என்ன முழுக்க ஞானஸ்தானத்தை பெற்று ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றாலும் சிலர் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படாமல் கிறிஸ்துவுக்குள்ளே வைராக்கியமாக வாழ முடியாமல் தடுமாறுறதும் தள்ளாடுறதுக்கும் பிரதான காரணம் என்ன தெரியுமோ, பிரதான காரணம் என்ன தெரியுமோ, அவர்கள் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறது. அவை மனம் திரும்பி இருக்கிறேன், இயேசுவை தேவட குமார் நாங்கள் விசுவாசித்திருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், சபைக்கு வாரு, தட்ஸ் ஆல், அது போதும்னு சிலர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் அரிச்சுவடி, இது மூல உபதேசம் நாம எலிமெண்டரி டீச்சிங், இது வந்து அடிப்படை அடிப்படை உபதேசம், இது எல்லாரும் ஏபிசி அல்லது தமிழ சொன்ன அரிச்சுவடி இது. ஆகவே நான் சொல்றதை தயவுசு நல்லா விளையாடுங்க. ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், முழுக்க ஞானஸ்தானம், மனம் திரும்ப அனுபவம் இருக்கலாம், சபைக்கு வந்து போகலாம், ஆனால் நாம் ஒவ்வொரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் நம்மை சகல சத்தியத்துக்குள் நடத்தவும் கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியமாக வாழவும் நமக்கு வகை செய்கிறது. ரோம் யாக்கோபு 4:5 யாக்கோபு 4:5 சக் சக் யாக்கோபு 4:5 நம்பில் வாசமா இருக்கிற ஆவியானவர்
நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணா சொல்லுகிறது.
நமக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட வாஞ்சி இருக்கிறாரா, வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரா? ஆனா இன்னைக்கு நமக்குள்ள என்ன வாஞ்சி இருக்குது? அப்படியே நாம ஏன் அடிக்கடி சோர்ந்து போகிறோம், அடிக்கடி தளர்ந்து போகிறோம்? சத்தியத்தில் வாழ வேண்டும் என்கிற உறுதி இல்லை, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இல்லை, ஆண்டவருக்காக இதை செய்யணும் என்கிற துடிப்பு இல்லை, ஜெபிக்கணும், படிக்கணும், கர்த்தருக்காக காரியங்களை சாதிக்கணும் என்கின்ற ஒரு தாகம், ஒரு வேகம், ஒரு துடிப்பு, ஒரு ஆசை, ஒரு நேசம் நமக்குள்ள இல்லாம போறது காரணம் என்ன? அடிப்படை காரணங்களில் ஒன்று, நாம் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ மனம் திரும்பி இருக்கலாம், இயேசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், முழுக்க ஞானஸ்தானம் தண்ணீரால பெற்றிருக்கலாம், ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கும் வரைக்கும் உனக்குள்ள தேவன் தருகிற வைராக்கியத்தை அனுபவிக்க முடியாது. பாவத்தின் மேல வெற்றி கொள்வது உனக்கு கடினமாக போய்விடும், சத்தியத்தின் படி வாழ்றது உனக்கு கஷ்டம். ஆகுதான் சிலர் என்ன சொல்றார்கள், இந்த பைபிள்ல இருக்கிறபடி எல்லாம் வாழ இயலுமோ, இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் ஜீவிக்க முடியுமோ? நான் சொல்றேன் கேளுங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் பாதாளத்திலிருந்து அனுப்பப்படுகிறதுன்னு சொல்லி சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட வசனங்கள் பாதாளத்திலிருந்து அனுப்பப்படுகிறது. இவைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க, இவைகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. அப்படி சொல்லுகிறவர்கள் அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றாலும் அவர்கள் ஏதோ சில உலக காரியங்கள் பாவங்களிலே சிக்கி இருப்பார்கள் என்று சொல்லி அவங்களோட வாழ்க்கை நீங்க ஆராய்ந்து பார்த்தா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பாவத்தில் உழந்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் சத்தியத்தின்படி வாழ முடியும் என்று திட்டமாய் சொல்ல முடியாது. உலகத்தின்படி உழந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழலாம் என்று சத்தியமாய் அடித்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் அவனுக்குள்ளே விழுந்து கிடக்கிறபடியா. ஆனா பாவத்தின் மேலே ஜெயம் கொள்ளுற ஒரு மனுஷன், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற மனுஷன், ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிறவன், பரிசுத்தாவின் வல்லமா நிரப்பப்பட்டிருக்கிற மனுஷன் அடித்து சொல்லுவான், வேதத்தில் இருக்கிற வாக்கியங்கள்படி நாம் வாழ்றதுக்கு நமக்கு முடியும், ஆண்டவர் எழுதி கொடுத்த வேதம் நமக்கு ஒரு பாரம் இல்லை, அவர்களுக்கு இந்த கற்பனைகள் நமக்கு பாரமானவர்கள் அல்ல, தேவன் தேவ ஆவியர் நமக்கு தருகிற பலத்திலே, அவர் தருகிற வல்லமையிலே நாம் சத்தியத்தின்படி வாழ முடியும் என்று சொல்லி அவன் அடித்து சொல்வான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை குறித்து சொல்றார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தினு சொல்லி திட்டமாக உங்களை சொல்றேன். ஆகவே எனக்கு அறிமான தேவன பிள்ளைகளே, மனம் திரும்பி இருக்கலாம், இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்திருக்கலாம், தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், சபைக்கு வந்து போகலாம், ஆனா நாம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவுடைய நிறைவு நிரப்பப்படுதல் மிக மிக அவசியம். இந்த பரிசுத்தாவின் நிறைவுக்கு ஒரு அடையாளம் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுவார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம் அவர்கள் கர்த்தரை குறித்து ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றதுக்கு ஒரு அடையாளம் பாவத்துக்கு விரோதமாக போராடி பாவத்து மேலே ஜெயம் எடுப்பார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுக்கு ஒரு அடையாளம் அவர் ஆண்டவனுக்காக ஏதாவது செய்யும் துடிப்புள்ளவர்களாக இருப்பார்கள். என்ன காரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தண்ணீர் ஞானஸ்தானம், இரண்டாவது பரிசுத்தாவுடைய ஞானஸ்தானம். இப்பதான் அடுத்த கேள்வி வரப்படுது, அடுத்த ஞானஸ்தானம் என்ன சொல்ல போறார், அதை குறித்து சில யோசிக்க சொல்றேன், கவனிங்க. மூன்றாவது ஞானஸ்தானம், வேதம் நமக்கு சொல்ற மூன்றாவது ஞானஸ்தானம் என்னவென்றால், திரும்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 12:50 படிங்க.
லூக்கா 12:50
படி, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். யார் இந்த வார்த்தையை சொன்னது? இயேசு கிறிஸ்து. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, ஒரு ஞான ஸ்நானம் உண்டு, நான் எடுக்க வேண்டிய இன்னும் ஒரு ஞான ஸ்நானம் உண்டு. இயேசுவே சொல்றாரு பாருங்க, நான் முழுக வேண்டிய இன்னும் ஒரு ஞான ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களிலே மற்ற மனிதர்களால மிகவும் நெருக்கப்பட்டிருக்கார் என்பது வெள்ளிட மலை வெளிச்சம் இல்லையா? சோ இயேசு கிறிஸ்துவை நெருக்க வேண்டும் என்றே ஒரு கூட்டம், அதுதான் பரிசேயர் சதுசேயர் என்ற ஒரு கூட்டம் எப்பொழுதும் இயேசுவை பின்னாலே போய் கொண்டிருந்தது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு வார்த்தையிலே பிழை பிடிக்கவும், அவர் வாழ்ந்து பாருங்க ஒரு வார்த்தையில பிழை பிடிச்சுதான் காணும். சொல்ற கவனிங்க, இயேசுட வார்த்தையில கூட ஒரு பிழை கண்டுபிடிச்சார் போதும், அவர் தேவனுடைய குமாரன் இல்லையென்று நிரூபிக்கிறதுக்கு ஒரு பிழை போதும், ஒரு தப்பு போதும் ஐயா, ஒரு தப்பு போதும், ஒரு பிழை போதும். அங்கே சுட்டி சுட்டி தெரிஞ்சுட்டே இருந்தாங்க இயேசுவை பின்பற்றதுக்கு அல்ல, இயேசுவோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிழை கண்டுபிடித்து வேண்டும், அவருடைய வாயின் பாத்திரிருந்தாவது ஒரு சொல்ல பிழை கண்டுபிடிச்சு சுட்டி தெரிஞ்சு கொண்டே இருந்த. இப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சவால் விட்டார். பாருங்க, இவர் இறைவன், இவர் தேவன குமார், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டார். நான் சரித்திரத்தில் பல உலக தலைவர்களை பார்த்திருக்க படித்திருக்கேன் அவர்களுடைய கவிதை, ஆனால் இந்த உலகத்தில் ஒருவர் சொல்லாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு மகானும் சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை, சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னால் என்ன நடக்கும் என்பதை அவர்களும் அறிவார்கள், நாமும் அறிவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சேர்ந்த இந்த உலகத்தில் தன்னை கடவுளாக பாவித்துக் கொண்டவர்கள் உண்டு, அவர்களுக்கு அடியார்கள் உண்டு, அவர்களுக்கு கோயில் உண்டு. தமிழ்நாட்டில் சில நடிகைகளுக்கும் கோயில் கண்டுற கேவலமான காலகட்டத்துக்களை உலகம் போய்கொண்டிருக்கிறது, வருத்தத்துக்குரியது. இவைகள் கடைசி நாட்கள், இவைகள் கடைசி நாட்கள். பாவங்கள் தண்ணீர் போல புரண்டு போகிற காலம், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், வேதனைகளும், என்ன வியாதிகளும். அது மாத்திரமில்லை, யுத்தத்தின் சத்தங்களையும் யுத்தத்தின் மூலிகிற காரியங்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோமே, என்ன கரிமா தோசாத லாஸ்ட் டேஸ், இது கடைசி நாட்கள். கடைசி நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கடைசி நாளில வாழ்ந்து கொண்ட தேவனுடைய சபையே, தேவனுடைய வசனத்துக்கு திரும்பு. ஆண்டவர் இயேசுவோட பாதத்தில் என்னை முழுமையாக ஒப்புக்கொடு. இன்னும் ஒரு பிறப்பு உனக்கு இருக்காது, இன்னும் ஒரு தடவை நீ இந்த உலகத்தில் நீ வாழறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. This is the time, இதுதான் காலம், இதுதான் நேரம். ஆண்டவருக்காக வாழ்ந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழுகிற வைராக்கியமாக ஜீவிக்கிற காலமும் நேரம் இதுதான். இனி காலம் செல்லாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. கவனிங்க, மூன்றாவது ஞான ஸ்நானம் என்னவென்றால் பாடுகளின் ஞான ஸ்நானம். சோ நம்பர் ஒன், தண்ணீராலே மூழ்கி நாம் எடுக்கிற தண்ணீர் ஞானஸ்தானம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரால் நாம் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம். மூணாவது ஞானஸ்தானம் என்றால் பாடுகளின் ஞானஸ்தானம். சோ இயேசு கிறிஸ்து பாடு தான் படப்போற பாடுகளை ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இதுல இருந்து நாம கற்றுக்கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இந்த ஞானஸ்தானத்தை பிட்டுதான் ஆவார். என்ன கவனி, என்ன கவனி, இதுக்கு சொல்ற காலர் நமக்கு போதும். அதுக்கு பாருங்க, தண்ணீரின் ஞானஸ்தானம் முக்கியம், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் முக்கியம், அதுபோல பாடுகளின் ஞானஸ்தானம் முக்கியம். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மறித்தார். எனக்கு நீங்க சிலுவையில இயேசு மறித்தார் அது நம்ம, ஆனால் பாடுபட்டு சிலுவையில மறித்தார், வேதனைகளை அனுபவித்து நம்மை போல ரத்தத்திலும் மாமிசத்திலும் இருந்து வேதனைகளை அனுபவித்து, சரீரத்திலும் வேதனைகளை, பிசிக்கலாக வேதனைகளை அனுபவித்து சிலுவையில பாடுபட்டு மறித்தார். அவர் நெருக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. சிலுவையில ஆடிகளை அறையப்பட்டார். ஆகவே இப்படிப்பட்ட பாடுகள், தான் படப்போகிற பாடுகளின் பாத்திரத்தை அவர் நினைத்த போதுதான் உள்ளே அவருடைய நரம்புகள் வெடித்து, இரத்த நாளங்கள் வெடித்து, இரத்த வேர்வை சிந்தினார். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து பாடுபடுறதுக்கு முன்பதாகவே ரத்தம் சிந்தியிருக்கிறார். பிசிக்கலாக அவர் பாடுபடுறதுக்கு முன்பதாக அவர் உளவியலாக உள்ளார்த்தமாக அவர் பாடுபட்டிருக்கிறார். சோ தான் படப்போகிற பாடுகளை அவர் நினைத்த போது அந்த வேதனையினால் அவருடைய ரத்த நாளங்கள் வெடித்து அவருடைய ரத்தம் முதலாவது தரையிலே விழுந்துட்டது என்று சொல்லி தான் பார்க்கிறோம். இன்னும் அவர் உபத்திரப்படுத்தல, இன்னும் அவர் பாடுகள் படையல். ஆனால் பாடுபடுறதுக்கு முன்பே அந்த பாடுகளின் பாத்திரத்தை அவர் நினைத்த போது அவருடைய ரத்த நாளும் வடித்தது. ஆகவேதான் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள், ஆனாலும் என் சித்தப்படி என்ன உம் சித்தப்படி ஆகட்டும். என்ன கவனிங்க, பாத்திரம் கசப்பானதுதான், பாத்திரம் கசப்பானதுதான், ஆனா கொடுக்கிறவர் பிதாவானவர் அல்லவோ. நான் அதில் பானம் பண்ணாதிருப்பேனோ. பாத்திரம் கசப்பாதான் இருக்குது, அது இனிப்பானது அல்ல, கசப்பானதான் இருக்குது. வேதனை நிறைந்தது, பாடு நிறைந்தது, உபத்திரவம் நிறைந்தது, ஆனா கொடுக்கிறவர் பிதாவல்லவோ. இதுல நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. பாடுகளில் ஞானஸ்தான் நான் சொல்றேன் கேளுங்க, திரும்ப சொல்றேன் கேளுங்க, தண்ணிய ஞானஸ்தானம் முக்கியம், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் முக்கியம், இயேசுவை பின்பற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாடுகளின் ஞானஸ்தானம் உண்டு 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 உண்டு. ஆனால் இன்றைக்கு சில விசுவாசிகள் பாடுகள் அனுபவிக்க பொறுப்பும் இல்லை. பாடுகள் நம்முடைய வாழ்வில் வந்துவிட்டால், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால், நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டால், விசுவாசம் எல்லாம் பஞ்சாக பறந்து போய்விடுறது. நான் ரஞ்சிக்கப்பட்டுவிட்டேன், பன்னோர் ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்கும் வரைக்கும் என்னோட வாழ்விலே பாடுகளே வரக்கூடாது, உபத்திரமே வரக்கூடாது. ஏதோ பஞ்சமத்தியில நடக்கிறது போல நடந்து நான் பன்னோர் ராஜ்யத்தில் போய் சேர்ந்து நாம நினைக்கிறோம் போல. பிலிப்பர் 1:29 படிங்க, பிலிப்பர் 1:29 உபமா போவோம்.
ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம்,
விசுவாசிக்கிற கிறிஸ்து இயேசுடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல,
அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
அவர் நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்கிறது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நல்லா விளைய கொள்ளுங்க, 2 Timothy 2:12 இப்படியாய் சொல்லுறது, அவரோட கூட நாம் பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். எங்க ஆளுகை செய்ய போறோம்? 1000 வருஷ அரசாட்சியில அவரோடு கூட நாமும் இந்த உலகத்தில் என்ன செய்ய போறோம்? ஆளுகை செய்வோம். வேதம் நமக்கு சொல்றது, கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமுண்டு. கிறிஸ்து இயேசு பாடுகளை சகித்து, விபரீதங்களை சகித்து, அவர் சிங்காசனத்திலே பிதாவின் வலது பாசத்திலே வீட்டுக்கு. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம், அவருடைய வசனத்து நிமித்தம், அவருடைய ராஜ்யத்து நிமித்தம் நமக்கு பாடுகள் உண்டு உண்டு உண்டு. பலவித வேதனைகளுக்காக நாம் கடந்து செல்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலும் சரி, ஐ மீன் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே பல ரத்த சாட்சிகளாக பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது சில பலருக்கு வழியில் தெரியல. ஏன் தெரியுமா? அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிக்கல, அவர்கள் எவருக்கு தீமை செய்யல, அவங்க செய்த தீமை எல்லாம் என்ன, கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் உலகம் அவர்களை கொலை செய்து. இதுக்கு நான் வேதம் என்ன சொல்ல தெரியுமோ, வேதம் என்ன சொல்ல தெரியுமோ, வேதம் என்ன சொல்ல தெரியுமோ, இவர 11 அதிகாரத்திலே உலகம் அவர்களை பாத்திரமாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு விசுவாசிக்கிறோம், சபைக்கு போறோம், சத்தியத்துக்கு போறோம், சத்தியத்தின்படி வாழ்றோமா? இருக்கிற பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நம்முடைய பழைய நண்பர்கள் நமக்கு டட்டா காட்டிட்டு போவாங்க. ஏன் தெரியுமோ, இனி உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது. மச்சா, ஒரு காலத்துல நாம சேர்ந்து இருந்து குடிச்சோம்டா, இன்னைக்கு நீ குடிக்க மாட்டேன்னு சொல்ற, நான் எப்படி உன்னோட ஃப்ரெண்டா இருக்கிறது? ஆகவே உனக்கும் எனக்கு சரி வராது. ஒரு காலத்துல நாம எல்லாம் கூடி இந்த புக்கு புக்குன்னு ஓதனோமே, இப்ப நீ மாட்டேன்றியே, நான் எப்படி உன்னோட ஃப்ரெண்டா இருக்கிறது? நாம அந்த நாட்கள் போய் கூடாத படங்கள் அப்படின்னு ஸ்பீட் அந்த இடங்கள்லாம் போனோமே, நீ இப்ப மாட்டேன்றியே, நான் எப்படி உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறது? நீங்க சொல்லாமலே அவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னவென்றால், உன்னுடைய உலக நண்பர்கள் உன்னை விட்டு தாங்களாகவே கலந்து போவார்கள். அப்படி இல்ல, அவர்கள் இன்னும் முன்னோட தக்க பிடிச்சு நிக்கிறான், நீ அவர்களோட ஏதோ ஒரு பாட்டுக்கு பண்றது அர்த்தம் பார். துன்மார்க்கோடைய ஆலோசனைப்படி நடவாது, ஆகிட வழியில நில்லாது, பரியாசக்கார் உட்கார் இடத்துல உட்கார், நடவாது நில்லாத முயற்சி பண்ணு. விடை நடுவில் ஒரு காரியத்தை சேர்த்துக் கொள்ளட்டுப்பா, கோவிச்சு கொள்ளாது. ரட்சிக்கப்படாத நம்முடைய கணவர்கள், ரட்சிக்கப்படாத மனைவிகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்புக்காக இதுவரை நாம் எடுத்த முயற்சி என்ன? ஓ ஓ, ரட்சிப்பு கர்த்தருடையது அல்லவா? எனக்கு தெரியும். ஆனால் விதைக்கிறவனாலும் அல்ல, நீப்பாய்ச்சிறவனாலும் அல்ல, விளையப்படுகிற தேவனாலும் என்று இருக்கல்லவா? அப்படியானால் விதைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை, நீப்பாய்ச்சிறதுக்கு இன்னொருவர் தேவை, அப்பொழுது தேவன் விளையப்படுவார். ஹலோ, நமக்கு அருமையானவர்களை பாதாளம் விழுங்குறதை எப்படி செய்ய முடியும்? எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ளத்துக்கு வரக்கூடாது. லாசரு அண்ட் சென் சம்படி டு பிரீச் அண்ட் ப்ரோக்ளேம் தி கோஸ்பல் ஆஃப் கிறிஸ்ட். ரட்சிக்கப்படாத நம்முடைய பார்ட்னர்ஸ், கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ, அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு நாம் எடுத்த முயற்சி என்ன? ஒரு நாளாவது நாம் அவர்களுக்காக உபவாசப்படி ஜபித்திருப்போமா? அல்லது அன்றாட ஜபத்திலே அவர்களுக்காக நாம் போராடி மன்றாடுகிறோமா? அல்லது அவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நடந்து அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்றோமா? அவங்க கிறிஸ்துவோடு வரத்துக்குதான வழிகளை நாம உருவாக்குறோமா? அவர்கள் ரட்சிக்கப்பட நாம் எடுத்த முயற்சி என்ன? நாளைக்கு முடிவிலே உங்களுக்கு அன்பானவர்கள், நெருக்கமானவர்கள் பாதாளத்துக்கு போறது, நரகத்துக்கு போறது நீங்களே நான் சகிக்க முடியுமோ யோசிச்சுப்பார். உங்களுக்கு அன்பா சொல்றேன், உங்களுக்கு அன்பானவர்கள் கடவுளோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ, அவர்கள் மறுதிருப்பி கூடப்பட அவளுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு அவளுக்காக உபவாசம் அடி மன்றாடு. உங்களை அன்புள்ள கற்புள்ள நடிக்கைகளினால் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் வேதம் நமக்கு சொல்றது. எந்த மனுஷனையும் ரட்சிக்க தேவனால கூடுமே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளை, நம் காரியத்துக்கு வருவோம். பாடுகளின் ஞானஸ்தானம், பாடுகள் இல்லாமல் கிறிஸ்தவம் கிடையாது. இயேசு கிறிஸ்து கொண்டதை சொல்லும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆகவே சிலுவையும் சீசனையும் பொறிக்கவே முடியாது. ஆகவே உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் உண்டு, சத்தியத்தின்படி தலை நிமித்து நிற்கிறவர்களுக்கு நெருக்கடிகள் உண்டு. அது உள்ளுக்கும் வரலாம், வெளியிலிருந்தும் வரலாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாடுகளின் ஞானஸ்தானம் எல்லாருக்கும் உண்டு. ஆகவே பாடுகள் வரும்பொழுது முறுமுறுக்காது, உபத்திரவங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகாது. லில்லி புஷ்பம் பைபிள்ல வாசிக்கிறீங்களே, அதோட மகிமை என்ன தெரியுமா? அந்த லில்லி புஷ்பம் முள்ளுக்குள்ளதான் வளருமா? எங்க இவ்வளவு அழகான பேர் பெற்ற மலர் எங்க வளருது? முள்ளுகளுக்குள்ளே. எப்படி இருக்குவார்? அதுலயே ஒரு ரகசியம் என்னன்னா, அந்த முட்களுக்குள்ளே அந்த மலர் வளர்ந்திருக்கும் பொழுது காற்று வீசும் பொழுது முட்கள் அந்த மலர்ல குத்துமா? அந்த முட்கள் அந்த மலர்ல பூவுல குத்த குத்த குத்தத்தான் அதன் வாசனை வீசுமா மீட்டர் கணக்கு? அப்படியானால் அந்த முட்கள் குத்துறது வேதனை தான், ஆனா அந்த முட்கள் குத்தும் பொழுதுதான் அதன் வாசனை வழியில புறப்படுது. பாரு, உங்களை சுத்தி சில முட்கள் இருக்கலாம், அவர்கள் உங்களை குத்தலாம். ஆண்டவரும் சில வழி அதற்கு அனுமதித்திருக்கலாம். எதற்கு தெரியுமா? உன்னுடைய வாசனை வீசுவதற்காக, உடைய நறுமணம் வழியில வருவதற்காக, உன் நற்கிரியைகள், உன் பொறுமைகள், உடைய அன்பு, உடைய தாழ்மை மற்றவர்கள் கண்டு வியந்து நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ள என்பதை அறிந்து அர்ப்பணிக்கத்தக்கதாக ஒருவேளை சில முட்கள் உனக்கு சுத்தி இருக்கலாம். ஆண்டவரும் அதை அனுமதிச்சிருக்கலாம், அவற்றுக்கும் ஒரு காலத்தை அவர் நியமிச்சிருக்கலாம். ஆகவே அருமான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள் ஒரு ஞானஸ்தானம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாடுகள் உண்டு. பாடுகளை பார்த்து முறுமுறுக்காமல், உபத்திரங்களை விட்டு கண்டு சோர்ந்து போகாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நாம் அவருக்கு வந்த பாடுகளால் நமக்கு வரப்போகிறது. ஆகவே பாடுகளின் ஞானஸ்தானம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டு என்று 3வது ஞானஸ்தானத்தை குறித்து நாம் பார்த்தோம். நம்பர் 4, 4வது என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் சீக்கிரம் பாரு. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13வது வசனம் சீக்கிரம் பாரு. 1 கொரிந்தியர், இதை நான் சுருக்கமா தான் சொல்லி முடிப்பேன். 12:13,
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு.
திரும்ப படிங்க.
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே
ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பட்டு
எல்லாரும்
ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தகர்த்திக்கப்படும். இப்ப பாருங்க, 4வது ஞானஸ்தானம் என்னவென்றால் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளான ஞானஸ்தானம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளான ஞானஸ்தானம். ஹலோ, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளான ஞானஸ்தானம், சரீரம் என்ன, கிறிஸ்துவின் சபைக்குள்ளான ஞானஸ்தானம். கவனிங்க, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பட்டோம், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அப்ப கிறிஸ்துவின் சபையிலே நாம் அங்கமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். இது தேவ ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். ஏனென்றால் இதை குறித்து பேசலாம். கவனிங்க, சபை ஒரு சரீரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இப்ப ஒரு சரீரத்தில் எத்தனை அவயவங்கள் இருக்குன்னு பாருங்க, கண்ணாடியில் போய் பாருங்க. ஒரு சரீரத்தில் எத்தனை அவயவம் இருக்கு. இதுல இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, வெளியில இருக்கிற அவயவங்களும் உண்டு, உள்ளே இருக்கிற அவயவங்களும் உண்டு. வெளியில இருக்கிற அவயவங்களுக்கு ரொம்ப என்ன மவுஸ் அதிகம் பாருங்க வேண்டாம். உள்ளே இருக்கிற அவயவங்களை பார்த்து ஒருவரை கருத்து சொல்ல மாட்டாங்க, நல்லவனே தானே. வெளியில இருக்கிறவைகளை பார்த்து தான் ஒரு மனுஷனை கருத்து சொல்லுவாங்க. ஒரு மனுஷனை பார்க்கணும், என்னத்தை பார்ப்பான், முதலாவது என்னத்தை பார்ப்பா, மூஞ்சியை பார்ப்பான், முகத்தை பார்ப்பான். ஏ அகத்தின் அழகு முகத்துல தெரிதுவாங்க ஆங்கிலத்தில். என்ன அகத்தின் அழகு, ஒரு மனுஷனை நீங்க முதல்ல பார்க்கணும்னா காலி அப்பாபி, கையா பாபி, என்ன உடனே நினைச்சோம், முகத்தை பாபி பார்த்து தான் நம்ம கமெண்ட்ஸ் இருக்கும், அவர் அப்படி இவர் இப்படி என்று. அடுத்த இதுதான் தாவீது நடந்து, தாவீதுடைய காரியம் நடந்த கைதான். சாமுவேல் மேடையில உட்கார்ந்து இருக்கிறார், வரிசையாக வாராங்க, யாரு, ஈசாட குமார் முதலாவது வாரா, எலியா, வாட்டசாட்டமான உருவம், கம்பீரமான தோற்றம், நடையே ஒரு ராஜ நடதா, கம்பீரம், அட்டா 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 அட்டா, இவன் தான் இஷ்டவேலை ஆளத்தக்கபடி இவனத்தான் இருக்குமென்று அவருடைய முகத்தையும் அவருடைய சரீர சாலையத்தையும் பார்த்து உள்ள யோசிக்கிறார். யாரு, வேற யாருமே, மிகப்பெரிய தீக்க தரிசி உள்ள, அவன்ட நடை, அவன்ட உடை, அவன்ட இடுப்பு, அவன்ட பாவனை, அவன்ட பருமம், அவன்ட முகத்தை பார்த்த போது இவன் இஷ்டவேலுக்கு ராஜா. அப்பதான் சொன்னாரு, ஜவாப்பா கொஞ்சம் புரு, கொஞ்சம் பொறு, மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் என்னத்தை பார்க்கறான், முகத்தை பார்க்கிறேன், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். இந்த சாயங்கால வேளையில நான் உங்களுக்கு சொல்ற சத்தியம், தேவன் உங்களுடைய என்னுடைய இருதயத்தை பார்க்கிறான். மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், கமெண்ட் சொல்லுவான், ஆனா ஆண்டவரோ வெளியானதை பார்க்கல, உள்ளானதை பார்க்க. உலகம் வெளியுலக ரசிக்குது, ஆனா தேவனோ உள் அழகை விரும்புகிறார். வெளியுலகு ஒரு நாளைக்கு கெட்டு போயிரும், ஒரு காலம் கெட்டு போகாது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசேயரை பார்த்து, முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்புறம் சுத்தமாகும். உள்ளம் முதலாவது சுத்தம், முதலாவது 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 இந்த பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்பட. ஆகவே கை கழுவாமல் சாப்பிடுறது பாவம் இல்லை என்று ஆண்டவர் சொன்னீங்க. என்ன கவனிங்க, சரத்தில் எத்தனையோ அவயவங்கள் இருக்குது, வெளியில இருக்குது, உள்ளே இருக்குது. ஆனா வெளியில இருக்கிற அவயவங்களிலும் பார்க்க, உள்ளே இருக்கிறவர்கள் தான் மிக மிக இம்பார்ட்டன்ட். ஐயா உன் இருதயத்தை நீ பார்த்திருக்கிறியா இல்ல, ஆனா உனக்குள்ளே இருந்து கொண்டு டக் 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 அடிச்சுட்டே இருக்கு. அதான் நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், இது டக்கு டக்குன்னு இயங்கிட்டே இருக்குது, இதுக்கு ஏதாவது வயர் கனெக்ஷன் இருக்குதா, எங்க என்ன எனர்ஜி இருக்கு, ஏதாவது பய கனெக்ஷன் கொடுத்து எங்கேயாவது எனர்ஜியில கொழுவி வச்சிருக்கோமா, இல்ல. அது உள்ளே தானாக இருந்து டக்கு 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 அடிச்சுட்டே இருக்கு. ஒரு நாள் வர டொக்கன்னு நின்றுபார். அப்ப தானிய சொல்றாரு, உன் ஜீவ சுவாசத்தை தன் கையில வைத்திருக்கிறவர். ஹலோ, உன் ஜீவ சுவாசத்தை கையில வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நேரம் புக்கு புக்குன்னு இழுத்து வெளியில உருகியே, ஒவ்வொரு தடவை டக்கு டக்குன்னு அடிக்குது. இது அவருடைய கரத்துல இருக்குதா, ஏன் தெரியுமோ, இந்த துடிப்பு, இந்த இதய துடிப்பு, இந்த இதய துடிப்பு அவரிடத்திலிருந்து வந்தது இல்லவா. ஆனாமை உருவாக்கினாரு, அவன் எதுவா இருந்தானா, ஒரு ஆளாக இருந்தான், ஆனா தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதின போதோ, தென் அவன் ஜீவாத்மாவானா, அதுக்கப்புறம் உயிர் உள்ளவனானா. அப்ப தேவனிடத்திலிருந்து வந்த ஜீவன் இப்ப நமக்குள்ள இருக்குது, ஐயா உனக்குள்ள இருக்குது. தேவனிடத்திலிருந்து வந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கு, அதுதான் நம்மளை உயிரோட வச்சிருக்குது. இந்த ஜீவன் இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகத்துல நாம் உயிரோடு இருக்க போறோம். ஆகவே ஜீவனை தந்த தேவாதி தேவனை மறந்துடாதே. பேதர் பிரசங்கம் முதல் பிரசங்கத்துல ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஜீவனுக்கு அதிபதியாக அவரை மறந்துடாதே. உன்னை உண்டாக்கினவர் மட்டுமில்ல, உனக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கிறவர், உனக்குள்ள இருக்கிற அந்த ஹார்ட் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குதே. நேற்று முந்தின நியூஸ்ல பார்த்தேன், செயற்கை இருதயத்தை போட்டு ட்ரை பண்ணிருக்காங்க, ஃபெயிலியர் ஆயிட்டாங்க பிரான்ஸ்ல. என்ன கவனிங்க, இந்த துடிப்பு நம்ம தேவோட கரத்தில் இருக்குது ஐயா. அவர் இதை பிடிக்க இது நிக்க மனுஷன் தப்பண்டு விட மண்ணுக்கு மண்ணா இருந்து வந்த மனுஷன் மண்ணுக்கே திரும்ப, அவடத்துல இருந்து வந்த அந்த ஜீவ ஆத்மா திரும்ப அவடத்துல போக, அவர் அந்த ஜீவாத்மாவை நியாயம் தீர்க்கிறார். திரும்ப நமக்கு ஒரு வேற சரீரத்தை கொடுக்கிறாரு. நீ நரகத்துக்கு போனாலும் பரலோகத்துக்கு போனாலும் உனக்கு ஒரு சரீரம் உண்டு உண்டு என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். ஏனென்றால் அந்த ஐஸ்வர்யவான் தாசோட உவமையிலே பாதாளத்தில் கிடந்து அவன் வேதனைப்படுற போது, யாரு ஐஸ்வர்யவான், அவன் பாதாளத்திலிருந்து வேதனைப்படுறது அவனுக்கு ஆவியா இருந்தான்னு சொல்ல முடியாது. அவன் பார்த்திருக்கிறான், உணர்ந்திருக்கிறான், தாகம் எடுத்திருக்குது, இனம் கண்டிருக்கிறான். ஆகவே மொத்தத்தில் அவனுக்கு ஒரு சரீரம். நான் சொல்றேன் கேளுங்க, மறித்த பிற்பாடு நரகத்தில் கிடக்கிறவனுக்கு ஒரு சரீரம் உண்டு. அங்கே அவர்கள் புழு சாகாது அவியாமல் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறா இல்லையா? அங்கே அவர்கள் புழு சாகாது அவியாது அவியாது அக்கினியில் கிடந்து வேதனைப்பட்டுட்டே இருப்பார்கள். அந்த 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 நரக அக்கினியில் தான் பிசாசேடா ஆயிரம் வயசு அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து புடிச்சு கட்டி வைப்பார். அதுக்கு பிற்பாடு அவர் ரிலீஸ் ஆகின பிற்பாடு திரும்ப யுத்தம் வந்து கடைசியாக ஆண்டவர் என்ன செய்தார், அவரை திரும்ப எங்களுக்கு நரகத்தில் தள்ளுறாரு. ஆகவே பிசாசு கண்டு ஆயுதம் பண்ணப்பட்டு வச்சிருக்கிற நரகத்திலே கிறிஸ்துவை நிராகரிக்கிறவனும் பாவத்திலே வாழ்றவர்களும் தள்ளப்பட, அந்த நரக அக்கினியின் வேதனையிலே நமக்கு ஒரு சரீரம் இருக்கு. அந்த நரகத்தில்தான் இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு நமக்கு கலத்தை கொடுக்கிற இந்த பிசாசனம் அங்கே போய் அங்கிருந்து காலாகாலமாக நரகத்தில கிடக்கிறவர்களை வாதிச்சுட்டே இருப்பா, வாதிச்சுட்டே இருப்பா, வாதிச்சுட்டே. ஆகவேதான் அங்கே ஐயோடார் அங்கே அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும்னு ஏசோடார் இல்லையா ஐயா சொல்றதை கொஞ்சம் சிந்தி. அங்கே அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும் நரகத்தில், அசுத்த ஆவிகள் பிசாசு நரகத்தில் வாதிச்சு கொண்டே இருப்பா, வாதிச்சு கொண்டே இருப்பா. அங்கே பழுத அழுகையும் பட்கடிப்பும் இருக்குது, அங்கே புழு சாகாது, அங்கே ஒரு சரீரம் இருக்கும். அதே போலவே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவை சொந்தராஜராக ஏற்று அவரோடு வாழிறவர்கள் தேவோட ராஜ்யத்தில் ஏன் தெரியுமா, அங்கே ஆபிரகாமோட மடி என்று சொல்லப்படுற பரதேசு. இந்த பரதேசு பாதாளத்தில் இருந்திருக்கு ஐயா, பாதாளம் பூமிக்கு அடியில் இருக்குது. ஹலோ, பூமிக்கு அடியில் இருக்குது. இந்த பாதாளத்தில் ஒரு பகுதி பரதீசாக இருந்திருக்குது. இந்த பரதீசுக்கும் பாதாளத்துக்கும் இடையில தான் ஒரு பெரும் பிளப்பு இருந்திருக்குது. ஆனா பாதாளத்தில் இருந்த அந்த ஐஸ்வர்யவா பரதீசில் இருந்த லாசருவை ஆபிரகாமையும் கண்டுபிடித்திருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியத்தின்படி தேவோட ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னார் 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 என்று நாம் இனம் கண்டுகொள்ள முடியும். சங்கீதக்காரே தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். கவனிங்க, தேவட ராஜ்யத்திலே தேவட பிள்ளைகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் இனம் கண்டுகொள்ள முடியும். பாருங்க, பாதாளம் அங்காலி இருக்குது, இங்கால பரதேசம் இருக்குது, நடுவில் பெரும் பிளப்பு இருக்கிறது. இவன் கூப்பிடுறான், ஆபிரகாமோடு பேசுறான், ஆனால் இங்கிருந்து அங்காலே ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நடுவில் ஒரு பெரும் பிளப்பு இருக்குது. ஆனால் ஆஃப்டர் த ரெசரக்ஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு இன்றைக்கு அந்த பரதேசம் என்கின்ற இடம் இல்லை. ஏனென்றால் மறுத்தோடு முதற்பலரானவர் கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்து முதலாவது பரலோகத்துக்கு போக வேண்டும், மரித்து உயிர்த்தெழுந்து. அதுக்கு பிற்பாடுதான் மற்றவர்கள் போக முடியும். ஆகவே இன்றைக்கு அந்த பரதேசு காலியாக இருக்கிறது. என்றால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் இருக்கும்படி. ஜோபம் 14:1-2 படிங்க. ஜோபம் 14:1-2 சீக்கிரமா படிங்க, முடிக்க போறேன். 14:1-2 ஜோவான் 14:1-2 படி.
உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில்
அநேக வீடுகள் உண்டு ஐயா. இயேசு சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்பட்ட பின்பு நான் திரும்ப வந்து நான் எங்கே இருக்கிறேனோ நீங்களும் அங்கே இருக்கும்படி நான் வந்து உங்களை கூட்டிச்சு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப 2000 ஆண்டுகள் ஆயிட்டுது. என்ன கேட்டீங்களா இருந்தா, என்ன வேலை முடியல, வேலை முடிஞ்ச உடனே வருவாரு, வந்து நம்ம எல்லாரும் கூட்டிட்டு போவாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு இன்றைக்கு உலகத்துல இந்த ஜெபம்ல பார்க்கும்போது எத்தனை வீடுகள் எத்தனை அழகாக இருக்குது. உண்மைதான், கைகளால கட்டப்படாத ஒரு வீடு அது, தேவனே நமக்காக உண்டாக்கின ஒரு வீடு அது, நிலையான வீடு அது, அசைக்கப்படாத வீடு அது, அழியாத வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்கின்ற அந்த அசையாத நம்பிக்கையிலே அந்த விசுவாசத்திலே தங்கள் இன்னுயிரையும் பணையும் வைத்தார்கள் என்று எபிரேயர் 11:11 நம்ம வாசிக்கிறோமே. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படும். கிறிஸ்துவின் சபையில நாம் அங்கமாக இருக்கணும். ஏன் தெரியுமோ, கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வரப்படுது எதற்காக? சபையை எடுத்துக் கொள்வதற்காக நாம் அவர் திரும்பி வருகிறார். ஆகவே சபை என்கின்ற கட்டமைப்புக்குள்ளே, சபை என்கின்ற கிறிஸ்துவின் கூட்டமைப்புக்குள்ளே, சபை என்கின்ற கிறிஸ்துவின் நியமனத்துக்குள்ளே, சபை என்கின்ற கிறிஸ்துவின் பேழைக்குள்ளே, சபை என்கின்ற கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள்ளே நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர் வருகிறதற்காக தன்னுடைய சபையை, தன்னுடைய மனவாட்டியை எடுத்துக் கொள்வதற்காக வருகிறார். ஆகவே அடுத்து இனி சம்பவிக்க போறது என்ன? இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ள வரப்போற. நான் சொல்லி நான் முடி கேளுங்க, ஒரு வித்தியாசமும் இருக்காது. எல்லாம் சுமூகமாக நடந்துட்டே இருக்கும். எல்லாம் திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டத்தான். ஆனா பரகசிய வருகையில் அப்படி இருக்காது. மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கில் வரைகிறது போல ஆண்டவர் இயேசுவோட வருகை இருக்கு. அதுக்கு முன்பாக என்னென்ன அடையாளங்கள் இருக்கும் மத்திய 24 மதியத்தில் வாசிக்கிறோமே. ஆனால் அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொண்டு மத்தியாகத்துக்கு போக, பிற்பாடு என்ன நடக்கும்? மத்தியாகத்தில் இருக்கிற சாத்தான் பிசாசி கீழே தள்ளப்பட, உலகத்தில் உபத்திரவு காலம் ஆரம்பமாக 7 வருடங்கள் கடந்து போக, பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல சொல்லப்படுகிற அந்த வாக்கினைகள், அந்த உபத்திரவங்கள் எல்லாம் 7 வருஷத்தை நடந்தறி தீர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி வருவாரா? எனக்கு அறிமானவர்களே, அந்த கிறிஸ்துடைய காலத்தை குறித்து நாம அதிகம் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோடு வாடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் அந்த கிறிஸ்துவின் காலத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உபத்திரவத்துக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவோடு பறந்து சென்று மத்தியாகத்தில் இருப்போம். நாம் மத்தியாகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் 7 வருஷ உபத்திரவ காலம் நடந்து கொண்டிருக்கும். ஆகவே ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயுதப்படு. கிறிஸ்து இயேசு ஜீவிக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தைகள் சத்தியம். பொய்களை நம்பி ஏமாறாதீங்க. உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பரிசுத்த குலைச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க. பரிசுத்தாவினோட நெருங்கி நடவுங்க. சத்தியத்தின்படி ஜீவிங்க. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. ஞானஸ்தானங்களை கொடுத்து ஜாக்கிரதை அறிங்க. தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்து, தேவனுடைய பிள்ளைகளாகவே மரித்து, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோடு என்றைக்கு நாம கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய பிள்ளைகளே, சபை சபை என்கின்ற கிறிஸ்துவ சரத்துக்குள்ளே ஞான ஞானஸ்தானம் பரவும். கடைசியாக ஒரு ஞானஸ்தானத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அது சிம்பிளாக ஹம்பிளாக சொல்லிவிடுவேன். கடைசியாக அடுத்த ஞானஸ்தானம் என்னவென்றா, யோவான் 1:31 படிங்க. யோவான் 1:31 சக்சக் யோவான் 1:31 1:31 படிங்க.
நானும் இவரை
அறியாதிருந்தேன்.
இவர் இஸ்ரவேலுக்கு வழிபடும் பொருட்டாக
இஸ்ரவேலுக்கு, இவர் யாரு? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு வழிபடும் பொருட்டாக
ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன்.
சார், இப்ப பாருங்க, இன்னொரு ஞானஸ்தானத்தை குறிச்சு வேதம் நமக்கு சொல்லுது. அது என்ன ஞானஸ்தானம் பண்ணா? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். இப்ப கவனிங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்துக்கும் நாம் பெற்றுக்கொள்ற ஞானஸ்தானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை குறிச்சு இப்ப சொல்லி நம்முடைய கவனிங்க. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் வேறு, நாம் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் வேறு. சோ யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக நடந்த சம்பவம். இது இப்படி இருக்க, யோவான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டது ஏசாய தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசனத்தின்படி வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தமாக அவன் வந்தான். ஏன் அவன் வந்தான் சொன்னா, கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக கிறிஸ்துவுக்கு முன்பாக யோவான் ஸ்நானன் அனுப்பப்பட்டான் சொல்லி பார்ப்போம். வந்த யோவான் ஸ்நானன் என்ன செஞ்சா, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற அந்த பாவ உணர்த்துதல்களை உண்டாக்கி வேதவசனங்களை கொண்டு கடிந்து கொண்டு ஜனங்களை பின்மார்க்கத்தில் இருந்தும் தேவனை மறந்த வழிகளில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் மனம் திரும்புதலுக்காக அவர்களை கூவி அழைத்து அவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான். எதற்காக? கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பதற்கு. ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் பெற்றிருக்கிற ஞானஸ்தானம் என்னவென்றால், யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானம் இல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஞானஸ்தானம் என்னவென்றால், மத்த 28:18-20 நாம் வாசிக்கும் பொழுது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து. ஆகவே யோவான் ஸ்நானகன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவன் ஞானஸ்தானம் கொடுக்கல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இன்னும் மரித்து உயிர்த்தெழுவதில்லை, மகிமைப்படவில்லை. ஆனால் ஆஃப்டர் தி ரெசரக்ஷன் சபைக்கு வந்த காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை சொந்த ராஜராக விசுவசித்து பாவத்துக்கு மனம் திரும்புகிறவர்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் பெறுவார்கள். ஆகவே யோவாஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானம் அது மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஞானஸ்தானம், கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவும் அவன் கொடுத்த ஞானஸ்தானம். ஆனால் கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இன்றைக்கு நாம் பெற்றுக் கொள்ற ஞானஸ்தானமோ கிறிஸ்துவை விசுவாசித்து பாவத்துக்கு மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பெற்றுக் கொள்கிற ஞானஸ்தானமாகும். ஆகவே வேதத்திலிருந்து நான் நம்புறேன் கிட்டத்தட்ட 5 ஞானஸ்தானத்தை நாம் பார்த்தோம். ஒன்று குழந்தையர் 10:1-2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் சொல்லி நீங்க வாசிக்கிறீங்களே, மேகத்தினாலும் ஜலத்தினாலும். அதன் அர்த்தம் என்ன? மேகம் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தையும் தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் குறிக்கிறதுன்னு சொல்லி அதில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர்கள் என்ன, மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தையும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்கும் அடையாளமாக இருக்கிறார். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம், கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்பாடு. ஆகவே ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கிட்டத்தட்ட 5 விதமான உபதேசங்களை ஞானஸ்தானங்களை நாம் பார்த்தோம். இந்த வார்த்தைகள் சத்தியம், சத்தியத்தின்படி நடக்கிற உத்தமமாக இருக்கத்தார் பாக்கியவான்கள். ஆகவே தேவனுடைய வசனத்தை சத்தியத்தை விட்டு வலது புறமும் இடது புறமும் சாயாமல் கர்த்தருடைய வசனத்தை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வச்சிருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். உத்தமமாய் அவருக்கென்று வாழ்வோம். உண்மையாய் அவருக்கென்று ஜீவித்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றி தேவோட ராஜ்யத்தில் போய் சென்றடையுமே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஜெபமுடுமா? Please stand up, everybody, please. Hello now. Padri Pope, Stodra Bodo Bado.